السلام عليكم ورحمة الله وبركاته. அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரசூலுடைய சில செய்திகளை நமக்கிடையில் பேசி பரிமாறிக்கொள்வோம். பிள்ளைகளை சப்தமிடாமல் கவனித்துக் கொள்ளும்படி மிக்க அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹு தாலா இந்த அமர்தலை அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமர்தலாக, கபூல் செய்யப்பட்ட அமர்தலாக ஆக்கியர் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மாயீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி வதவாயிஹா வஆஃபியத்தில் அப்தானி வஷிஃபாயிஹா வநூரில் அப்சாரி வலியாயிஹா வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃபஹு கௌலி. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني قدس الله سره اللطيف شيخا ومرشدا. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وقلنا قولا معروفا، صدق الله العلي العظيم. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சையிதி யா ரசூலல்லாஹ், குத் பியதி கல்லத் ஹீலதி அத்ரிக்னி முராதி யா ரசூலல்லாஹ், யா ஷஃபீஅல் முதனிபீன் யா ரசூல ரப்பில் ஆலமீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய கருணை கடலான ரப்பில் ஆலமீனை போற்றி புகழ்ந்து, கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினம் மேலான முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுறவிகளையும் எப்பொழுதும் நாடியவனாக, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாஅத் தாபியீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுறவிகளையும் எப்பொழுதும் நாடியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா அல்லாஹு ரசூலினுடைய விஷயங்களை பேசக்கூடிய இந்த புனிதமான மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல், நாளை சுவன பூஞ்சோலையில் ஈருலக வேந்தர் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூட செய்வானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட, சஹாபாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டு, நாதாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுன்னத்துல் ஜமாத்தினுடைய புனிதமான பாதையில் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் வழிநடத்தி அவனுடைய திருப்பொருத்தத்தையும் கண்மணி நாயகத்தினுடைய கனவிலும் நனவிலும் உள்ள காட்சியையும் அவர்களுடைய தியாரத்தின் பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. ஆண்களுக்காக பல்வேறு பயானுடைய நிகழ்ச்சிகள் எப்படியாவது ஏற்பாடாகி இருந்தாலும், பெண்களுக்கு இஸ்லாமிய செய்திகளை சொல்வது என்பது குறைந்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் அல்லாஹு தஆலா இப்படி ஒரு ஏற்பாட்டை, அதுவும் ரமலானுடைய மாதத்தில் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அல்லாஹுவும் ஒரு சமுதாயம் சீர்திருந்துவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது சகோதரிகள், தாய்மார்கள் என்று பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாம் வளர்வதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது தாய்மார்கள், பெண்களுடைய தியாகம் என்பதை உலகம் மறந்துவிடாது. காரணம், இஸ்லாம் வளர்வதற்குரிய பொருளாதார அடிப்படை, பொருளாதார அஸ்திவாரம் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய செல்வமாக இருந்தது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவர்களுடைய செல்வம் முழுவதையும் கண்மணி நாயகத்திற்கு கொட்டி கொடுத்தார்கள் என்பது வரலாறுகள் நமக்கு சொல்லித்தரும். அது மட்டுமல்ல, இது செல்வம் சம்பந்தமான தியாகமாக இருந்தால் உடல் ரீதியான தியாகத்தையும் முதல் முதலாக செய்தது ஒரு பெண்தான் என்பதை நினைக்கிற பொழுது இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்ததனுடைய அடிப்படையில் பெண்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது, மாந்தர்களுக்கு முக்கியமான மாண்பு இருக்கிறது என்பதை நாம் விளங்குகிறோம். அல்லாஹு தஆலா நம்மை கொண்டு அந்த மாண்பை கடைசி வரைக்கும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அருமையானவர்களே, முதல் முதலாக உடலை கொண்டு தியாகம் செய்த ஒரு ஷஹீத் யார் என்றால் சுமையா ரதியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணிதான். இஸ்லாத்திற்காக வேண்டி உயிரை விட்ட முதல் நபர் என்பது ஒரு பெண், அதுவும் சுமையா ரதியல்லாஹு அன்ஹா. சாதாரணமாக உயிரை விடவில்லை அவர்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக வேண்டி பல்வேறு துன்புறுத்துதல்கள், அதுவும் ஒரு பெண் என்கிற போது மானத்தை பெரிதாக மதிக்கக்கூடிய காலம். அல்லாஹு தஆலா கடைசி வரையிலும் அந்த மானத்தை பெரிதாக மதித்து மானத்தோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் தாய்மார்களுக்கு தந்தல் புரிய வேண்டும். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபூஜஹில் அடிமைப்படுத்தி, அவர்களை கடுமையாக சித்திரவதைப்படுத்தி சொல்லக்கூடாத இடத்தில் அம்பெய்து கொலை செய்தான். அப்படி செய்யப்பட்ட முதல் கொலை இஸ்லாத்திற்காகவே செய்யப்பட்ட தியாகம், அது சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தியாகம் என்று சொல்கிற பொழுது, உடலாலும் தியாகம் பொருளாலும் தியாகம் செய்யப்பட்டு இஸ்லாமிய மார்க்கம் வார்த்தெடுக்கப்பட்டது, இஸ்லாமிய மார்க்கம் உருவாக்கப்பட்டது. அந்த உருவாக்குதலில் அருமையான தாய்மார்களுடைய பங்கு, நிகரற்ற பங்கு என்பதை நினைத்து அந்த பாரம்பரியத்தில் வந்த நம்மிடத்தில் இதுபோன்ற பெரிய அளவு தியாகங்கள் இல்லை என்றாலும் கூட, இதுபோன்ற பெரிய அளவு தியாகங்கள் உருவாகவில்லை என்றாலும் கூட, நம்மிடமிருந்து மார்க்கத்திற்கு மாற்றமான செயல்பாடுகள் வரக்கூடாது, நம்மிடமிருந்து மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட நிலைப்பாடுகள் வரக்கூடாது, மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட கலாச்சாரம் நம்மிடத்தில் உருவாகக்கூடாது. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதரிகளே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள், ஒரு மகன் ஆண் மகனாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளையினுடைய வளர்ப்பு, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை அனைத்தும் தாயை சார்ந்து தான் அமைகிறது. தாய் சொல்வதை கொண்டு எது வேண்டுமென்றாலும் நடக்கும் என்பதற்கு உதாரணமாக ஒரு காரணத்தை சொல்லிக் காட்டுவார்கள். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்க வைக்கிறான். பிறக்க வைத்ததே ஒரு அபூர்வமான பிறப்பு அவர்கள் பிறப்பது. அவர்கள் பிறக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர் ஒரு பெரும் கங்கணம் கட்டினான். அக்காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் சேரக்கூடாது, வாழ்க்கை நடத்தக்கூடாது என்று தடுத்தான். ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கப் போகிறார்கள் என்பதை ஜோசியக்காரர்கள் சொன்னார்கள், குர்ஆன் இதை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதற்கு மீதியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். பிறந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரிடத்தில் வளர்கிறார்கள்? ஃபிரௌனிடத்தில் வளர்கிறார்கள். ஃபிரௌன் எந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்கூடாது என்று கக்கணங்கட்டி ஆண்கள் வாழ்க்கை நடத்தக்கூடாது என்று சொன்னானோ, அந்த ஃபிரௌனிடத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வளர்க்க விட்டான். எப்படி குழந்தை பிறந்தது, பிறந்தது ஆண் குழந்தையாக இருப்பதால் ஃபிரௌன் கொன்று விடுவான் என்று நினைத்து கவலைப்பட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், ஒரு பெட்டியில குழந்தையை வச்சு, குர்ஆன்லயே இதை சொல்லிக்க இந்த நிகழ்ச்சியை, ஒரு பெட்டியில குழந்தையை வச்சு நைல் நதியில விட்டுருங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். நைல் நதியில அந்த குழந்தை அப்படியே போச்சு. அதை ஃபிரௌனுடைய பிள்ளைகளை எடுத்து அந்த பெட்டியை எடுத்து திறந்து பார்த்து அதை ஃபிரௌன் கொண்டு போன சமயத்துல ஃபிரௌன் கொலை பண்ணலாம்னு எடுத்தான் வாழை. வாழை எடுக்கக்கூடிய சமயம் அங்க வகால திம்ராத்து ஃபிரௌன் குர்ரத்து ஐனில் லீ வலக் லா தக்துலூஹு. ஃபிரௌனே அதை கொலை செய்யாதேன்னு சொன்னது ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ஃபிரௌன் கொடுங்கோலனாக இருந்தால் கூட அவனுடைய மனதை மாற வைத்தது ஃபிரௌனுடைய மனைவிதான் என்பதை ஆதாரமாக வைத்து சொல்வார்கள். ஒரு சமுதாயத்தை திருத்தி விடலாம், ஒரு வீட்டை திருத்தி விடலாம், ஒரு மக்களை திருத்தி விடலாம், யாரை வேண்டுமென்றாலும் திருத்தி விடலாம், கொடுங்கோலர்களை கூட திருத்தி விடலாம், ஒன்றும் இல்லாமல் இஸ்லாம் இல்லாமல் இருப்பவர்களை கூட திருத்தி கொள்ளலாம். ஆனால் உங்களிடத்தில், பெண்களிடத்தில், மாந்தர்களிடத்தில் இஸ்லாம் வர வேண்டும், இஸ்லாமிய நாகரிகம் வர வேண்டும், ஈமான் வர வேண்டும், அல்லாஹுடைய பக்தி வர வேண்டும், அல்லாஹுடைய பயம் வர வேண்டும். வருகிற பொழுது நிச்சயம் மாற்றி காட்டலாம். கடைசியில் அந்த குழந்தைய ஃபிரௌன் கொலை செய்யல, தன்னுடைய மனைவியினுடைய சொல்லுக்காக வேண்டியே வளர்த்தெடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்தில் வளர்ந்தார்கள். அல்லாஹுடைய பெரிய ஹிக்மத் அது. அந்த ஹிக்மத்திற்கு, அந்த ஞான அடிப்படைகளுக்கு ஃபிரௌனுடைய மனைவி காரணமாக இருப்பதை அடிப்படையாக வைத்து சொல்வார்கள். எவ்வளவு பெரிய குடும்பமாக இருந்தாலும் இஸ்லாமிய குடும்பமாக மாற்றுவது உங்களுடைய கையில் இருக்கிறது என்று சொல்லிக் காட்டுவார்கள். அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு வாழ்க்கை தொடங்கி
ஒரு முக்கிய கட்டம் வருவது திருமண வாழ்வு. குடும்ப வாழ்வு என்பது இஸ்லாமிய வாழ்வாக இருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு வாழ்வாக இருப்பது எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம், ஆடு மாடுகள் வாழ்வதை போல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாமிய வாழ்வாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய வாழ்வாக இருக்கிற பொழுது ஒரு பெண் ஆணால் நல்லவளாகிறாள், ஒரு பெண் தன்னுடைய கணவனால் நல்லவளாகுவாள், ஒரு கணவன் ஒரு ஆண் தன்னுடைய மனைவியால் நல்லவளாக ஆகுவான். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய அடிப்படை திட்டம். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும் சிறந்த பெண்ணாக இருக்க வேண்டும் என்றால் அவள் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை கட்டுப்படுதல் என்றால் ஏதோ வேலை செய்வது, வீட்டு வேலை செய்வது, சாப்பாடு தயார் செய்து கொடுப்பது அல்லது மற்ற பணிவிடைகளை செய்வது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியது பார்த்த பார்வையில் மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும். ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய பார்வையிலேயே தன்னுடைய நடை உடைகளிலேயே மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும். கணவன் எதையாவது ஒன்றை சொன்னால் அதற்கு உடனடியாக கட்டுப்பட வேண்டும். மூன்றாவது சொல்லி காட்டுவார்கள், தன்னுடைய உடலையும் கணவனுடைய தன்னுடைய பொருளையும் அல்லாஹுவிற்கு பயந்து பாதுகாப்போடு வாழ வேண்டும். இந்த மூன்று தன்மைகள் ஒரு பெண்ணிடத்தில் இருந்தால் அவள் உலகத்தில் இருக்கக்கூடிய மாணிக்கத்தை விட மரகதத்தை விட சொர்க்கத்தை விடையே சிறந்தவள் என்று சொல்லிக் காட்டுவார்கள். கணவனுக்கு பார்த்த பார்வையில் மகிழ்ச்சி. அருமையானவர்களே, பொதுவாக எல்லா பகுதிகளிலும் வியாபாரம் செய்துவிட்டு தொழில்துறைகளில் ஈடுபட்டு விட்டு அல்லது மற்ற இடங்களில் சிரமப்பட்டு விட்டு வீட்டிற்கு வரக்கூடிய சமயத்தில் அந்த கணவனிடத்தில் அன்பொழுக பேசி அவர்களுக்கு ஆதரவான வார்த்தைகளை சொல்லி இஸ்லாமிய குடும்பமாக ஆக்க வேண்டும் என்பதை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்ப நம்ம வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு ஒரு ஆள் வாரான், வரக்கூடிய சமயம் நமக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் நம்முடைய ஊர்க்காரராக இருக்கிறார்களே சலாம் சொல்லிவிடுவோம். இந்த ஊர்க்காரங்களா இருந்தா இன்ன நண்பர்களை எல்லாம் பார்த்தா எங்களுடைய சலாத்தை சொல்லுங்க, போன்ற எல்லாம் பேசியிருப்போம், இருந்தாலும் நேரடியா போய் சலாம் சொல்லுங்கன்னு சொல்லுவோம். இது மனிதர் மனிதர்களுக்கிடையில் சொல்லி அனுப்பக்கூடிய சலாம். அல்லாஹ் ஒரு நபருக்கு சலாம் சொல்லி அனுப்புகிறான் என்றால் அது எப்படி இருக்கும்? அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி சலாம் சொல்லி அனுப்புகிறான். அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பதில்லை, அந்த பாக்கியம் கிடைத்தது ஒரு பெண்ணுக்கு, கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறான். எப்படி கிடைத்தது அந்த பாக்கியம்? கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய செல்வந்த பெண், சரியான பணத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான், ஆனால் ஒழுக்க நடைமுறையையும் கொடுத்திருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைக்குகையில் போய் தங்கி வணங்குகிற பொழுது ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா வேறு யாரிடத்திலும் பணி பெண்களிடத்தில் உணவை கொடுத்து அனுப்புவதில்லை, தாங்களே கையில் உணவை எடுத்துக்கொண்டு, அந்த மிகப்பெரிய பணக்கார பெண், தாங்களே உணவை எடுத்துக்கொண்டு கஷ்டமான அந்த மலை பகுதிக்கு நடந்து செல்வார்கள் உணவை எடுத்துவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பதற்கு. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக சஹீஹான ஹதீஸில் பதிவாக இருக்கிறது, அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களிடத்தில் உங்களுடைய மனைவி வருகிறார், ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள், அவர்களுடைய ஒரு கையில் உணவு இருக்கிறது, இன்னொரு கையில் குடிவானம் தண்ணீர் மற்ற பொருட்கள் எல்லாம் இருக்கிறது, அவர்கள் வந்தால் நீங்கள் அவர்களுக்கு என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினான் என்றால், அருமையான சகோதரிகளே, உங்களுடைய அந்தஸ்தை, உங்களுடைய பாரம்பரியத்தின் சிறப்பை, நீங்கள் வாழ வேண்டிய பக்குவத்தை, நீங்கள் எப்படி பணிவாக இருக்க வேண்டும் என்ற பக்குவத்தை நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஹராமான ஒரு செயலை கணவன் செய்ய சொன்னால் கட்டுப்பட வேண்டும் என்று எந்த மார்க்கமும் சொல்லாது, இஸ்லாம் அறவே அதை மறுக்கிறது. அருமையானவர்களே, இந்த ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா எப்படியெல்லாம் கண்மணி நாயகத்துக்கு மனமகிழ்ச்சியை சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள், இஸ்லாமிய பெண்ணாக இருந்தார்கள் என்பதை நாம் சிந்திக்கிற பொழுது முதல் முதலாக வஹி இறங்குகிறது. இப்படி உணவு கொடுக்கப்படுகிறது, முதல் முதலாக வஹி இறங்குகிறது. அந்த வஹி இறங்குகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெரிய மனக்கஷ்டம், ஒரு பெரிய சுமை, குர்ஆனை ஏற்க வேண்டியது இருக்கிறதே, மக்களுக்கு தௌஹீதை, இஹ்லாஸை, மனப்பக்குவங்களை நேர்வழியை காட்ட வேண்டியது இருக்கிறது என்ற பெரிய சுமையில் அவர்களுக்கு பயம் ஏற்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த பயம் அல்ல, உண்மையான பயம் இவ்வளவு பெரிய பொறுப்பை நாம் ஏற்க வேண்டியது இருக்கிறது என்ற கவலையில் அவர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள். வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்தி விடுங்கள், என்னை போர்த்தி விடுங்கள், எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்ன சமயத்தில் ஆதரவான வார்த்தைகளை சொன்னார்கள். இது உலகம் முழுமைக்கும் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு வியாபார நேரத்தில் எப்படி உறுதுணையாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் சிரமப்படுகிற நேரத்தில் எப்படி உறுதுணையாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் படிக்காமல் சில சமயங்களிலே அல்லாஹ் பாதுகாப்பானாக முரண்டு பிடிக்கிற நேரத்தில் கணவனுக்கு எப்படி ஆலோசகராக இருக்க வேண்டும், வியாபாரம் நொடிந்து அல்லது அல்லாஹ் பாதுகாப்பானாக தொழில்துறைகளில் ஏதாவது சிரமம் ஏற்பட்டு வீட்டிற்கு வருகிற பொழுது கணவனுக்கு எப்படி உதவியாக ஒரு பெண் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மட்டுமல்ல உலகத்திற்கு எடுத்துச் சொல்கிறது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போர்த்தி விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நாயகமே பயப்படாதீர்கள், நீங்கள் யார்? ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், துன்பப்படுபவர்களுக்கு ஆதரவளிப்பவர்கள், எத்தீம்கள் அனாதைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், உங்களுக்கு எந்த சிரமமும் வராது, கவலைப்படாதீர்கள். இதற்கு நேர் மாற்றமாக ஏன் அந்த மலைக்கு போனீங்க? அந்த மலைக்கு போனதுனாலதானே உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்தது, அப்படி உங்களுக்கு போக வேண்டாம் நான் முதலே சொன்னேன் என்று ஒரு வார்த்தை நம்மை போன்று சொல்லி இருந்தால் நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு கஷ்டமான நேரத்தில், பிரச்சனையான நேரத்தில், சிக்கலான நேரத்தில் ஒரு மனைவி, ஒரு குடும்ப தலைவி தன்னுடைய துணைவன் கணவனுக்கு, தன்னுடைய குடும்ப தலைவனுக்கு என்ன சொல்ல வேண்டும்? அவர் செய்த நல்ல காரியங்களை எடுத்து சொல்லி, நீங்க வியாபாரத்தில் இவ்வளவு லாபத்தை ஈட்டியவர் தானே, கவலைப்படாதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், ஏதாவது உதவி செய்திருந்தால் அந்த உதவிகளை சொல்லி இனி மேலும் உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை மாற்றி தருவான். சிரமப்படுகிற மனதை மேலும் சஞ்சலப்படுத்துவது அல்ல வாழ்க்கை. ஏதாவது கஷ்டம் வருகிற பொழுது உடனே தான் ஏதாவது ஆலோசனை சொல்லி இருப்போம், அந்த ஆலோசனையை நீங்க ஏற்றுக்கொள்ளலேன் தானே, அதனாலதானே இந்த சிரமம் வந்தது என்று சொல்வதல்ல வாழ்க்கை. வாழ்க்கையிலே வெற்றியை காண வேண்டுமென்றால் அது ஆகிரம் சம்பந்தமான வெற்றியாக இருந்தாலும், துன்யா சம்பந்தமான வெற்றியாக இருந்தாலும், அந்த வெற்றி இது போன்ற இந்த நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் என்று அருமையாக இஸ்லாம் எடுத்துச் சொல்கிறது. அருமையான சகோதரர்களே, முதல் முதலாக சல்லல்லாஹு இஸ்லாத்து தழுவினாங்க, அவங்க இஸ்லாத்து தழுவல்ல இஸ்லாத்தில் இருப்பவர்கள், முதல் முதலாக இஸ்லாத்து தழுவினது யாரு? ஆனா பெண்ணான பெண் தான், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப பொருளால், உடலால், தன்னுடைய மார்க்கத்தால் தியாகம் செய்த மூன்று கட்டத்திற்கும் நீங்கள் ஆளாகிறீர்கள். அடுத்து உங்களுடைய பக்குவம் வாழ்க்கை என்று வருகிற பொழுது வாழ்க்கையில் இரண்டும் ஏற்படும். சில சமயங்கள்ல சந்தோஷம், சில சமயங்கள்ல கஷ்டம். ஒரே சந்தோஷமா இருந்தா அது ரசிக்காது, ஒரே கஷ்டமா இருந்தா தாங்க முடியாது. அல்லாஹு தஆலா இரண்டையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான். சில சமயங்கள்ல நோய், சில சமயங்கள் அதிகமான நேரங்கள்ல நல்ல வாழ்க்கை, சில சமயங்களில் நஷ்டம், அதிகமான நேரங்களில் லாபம். லாபம் ஏற்படுகிற பொழுது, சந்தோஷம் ஏற்படுகிற பொழுது அதற்கு அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லி பழக வேண்டும். கணவனை கொண்டோ பிள்ளைகளை கொண்டோ, பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு வந்திருக்கிறான், அல்லது தொழில நல்ல முன்னேற்றம், நல்ல வேலை கிடைச்சிருக்கு, அல்லது நம்முடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு தொழுதுகிட்டு சந்தோஷமாக பிள்ளை வீட்டுக்கு வாரம், வரக்கூடிய சமயத்தில் கணவன் நல்ல முகத்தோடு வருகிறார், அல்ஹம்துலில்லா, யா அல்லாஹ், இந்த சந்தோஷத்தை நீ நிரந்தரமாக்கி வை என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க பழகிக் கொள்ளுங்கள். நம்முடைய கவலைகளை அங்கே எடுத்துச் சொல்வதல்ல, சிரித்து வருகிற முகத்தை, அன்போடு வருகிற முகத்தை, ஆதரவோடு வருகிற முகத்தை ஆதரவோடு வரவேற்றுக் கொள்ளுங்கள். அது கணவனுக்கும் சரி, மனைவிக்கும் சரி, ரெண்டு பேருக்கும் தேவை. அருமையான சகோதரர்களே, அதுபோல சந்தோஷம் வருகிற பொழுது நன்றி, சிரமம் வருகிற பொழுது சபுர், பொறுத்துக் கொள்ளணும். பிள்ளைக்கு ஒரு நோயா அல்லாஹ் தஆலா பாதுகாத்து சிபாவத்தரணும். அதுபோல ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனையா வாழ்க்கையில் அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுமை, சந்தோஷம் வருகிற பொழுது நன்றி, கஷ்டம் வருகிற பொழுது பொறுமை, இரண்டும் சேர்கிற பொழுது வாழ்க்கை இன்பம். இதுதான் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய பண்பாடு. சந்தோஷம் வருகிற பொழுது தலைகால் தெரியாமல் குதிப்பதும், கஷ்டம் வருகிற பொழுது துவண்டு ஒன்றுமில்லாமல் போவதும் வாழ்க்கையில் நம்மை ஜீரோவாக ஆக்கிவிடும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, அதே போன்று நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக நடைபெறுவதற்கு இரண்டு நபர்களும் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கணவனுடைய ஆலோசனைகளை மனைவியும், மனைவியினுடைய நல்ல ஆலோசனைகளை கணவனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் எடுத்துச் சொல்கிறது. ஹுதைபியா ஒப்பந்தம் என்று ஒரு ஒப்பந்தம் நடந்தது. அந்த ஒப்பந்தத்தை பற்றி நமக்கு பேச வேண்டிய தேவையில்லை. அந்த ஒப்பந்தத்தில் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ் செய்யக்கூடாது என்று காஃபிர்கள் தடுத்து விட்டார்கள். இந்த வருஷம் நீங்க ஹஜ் செய்யக்கூடாது, திரும்பி போங்க, அடுத்த வருஷம் வேணும்னா வந்து ஹஜ் செய்துக்கலாம், ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனை. இப்ப எல்லோரும் ஹஜ் செய்யலாம், சந்தோஷமா ஆடு மாடுகளை எல்லாம் குர்பானி கொடுப்பதற்காக கையிலேயே அழைச்சிக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. ஒப்பந்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையெழுத்து போட்டாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, சஹாபாக்களே ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டேன், எனவே நீங்க எல்லாம் உங்களுடைய ஆடுகளை இந்த இடத்திலேயே குர்பானி கொடுத்து இஹ்ராம கலையீதுக்காக வேண்டி தலையை மொட்டை அடிச்சுக்கிடுங்கன்னு சொன்னாங்க. முடிய வெட்டிக்கிடுங்க அல்லது தலையை மொட்டை அடிச்சு மலிச்சுக்கிடுங்க. அப்படி எந்த சஹாபியும் கேட்கல. என்னன்னு ஒரு ஆசை, அடுத்தால வகி வந்துருமோ, நம்ம ஹஜ்ஜு செய்ய போயிடலாமோ அப்படி ஒரு ஆசையோட சஹாபாக்கள் அப்படி இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன செய்யும், இப்ப ஆடுகளை அவங்க அப்படி வச்சுட்டு அந்த இடத்திலே நிக்கிறாங்க, ஒப்பந்தம் வேற கையெழுத்தாயிட்டு, இந்த வருஷம் ஹஜ்ஜு செய்யக்கூடாது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு மனைவி கூட வந்திருந்தாங்க, அவங்க ஒரு ஆலோசனை சொன்னாங்க. நாயகமே, நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கு, இதனால பலன் இல்லை. முதல்ல நீங்க கொண்டு வந்த ஆட்டை கொண்டு போய் அறுங்க, அறுத்து உங்களுடைய தலைமுடிய நீங்க முதல்ல மலித்து விடுங்கள். அதை பார்த்து சஹாபாக்களுக்கு ஒரு சொல்லுமே வேண்டாம். உடனே மனைவி சொன்ன அந்த ஆலோசனை என்பதற்காக வேண்டி மறுக்கவில்லை. அது நல்ல ஆலோசனை, அருமையான ஆலோசனை என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தன்னுடைய ஆட்டை அறுத்தாங்கோ, தன்னுடைய முடிகளை களைஞ்சுக்கிட்டாங்கோ. உடனே சஹாபிகள் மறுபேச்சு அங்க பேச்சே எடுபடல, அடுத்தால எல்லோரும் அந்த செயல்களை செய்தாங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஆலோசனை எல்லாம் கணவன் ஏற்றுக்கிடணும் இல்ல, நம்ம சொல்லும் ஆலோசனை இது போன்ற உயர்ந்த ஆலோசனையாக, நல்ல ஆலோசனையாக இருக்க வேண்டும். அந்த ஆலோசனைகளை கொடுப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆலோசனை நம்முடைய குடும்ப வாழ்க்கை இனிமையாக அமைகிற பொழுது ஆலோசனை, அதுபோன்று நல்ல ஆதரவான வார்த்தைகள் சொல்வது நல்ல செயல். இதற்கு நேர் மாற்றம் அல்லாஹ் தந்துடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தில் நான் அதை பார்த்து இதை பார்த்தேன்னு சொன்னாங்க, நரகத்தில் நான் பார்ப்பது என்ன என்று கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, நரகத்தில் பெண்களை பார்த்தேன் என்றார்கள். நரகத்தில் பார்த்தது பெண்களை பார்த்தேன். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மனைவிமார்கள் கேட்கிறார்கள், ஏன் நாயகமே பெண்களையே நரகத்தில் அதிகமா பார்க்கணும்? அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், எடுத்ததுக்கெல்லாம் திட்டுவான். அது திட்டு என்பது திட்டணும் நினைச்சு திட்டுவதல்ல, அது ஒரு நடைமுறை பழக்க பாசையாகவே மாறிவிட்டது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தா திட்டுவது, குழந்தைகளை திட்டுவது, சில சமயங்களில் கணவன்கையே கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பேசி விடுவது. இது குடும்ப வாழ்க்கை அல்ல, இஸ்லாமிய நாகரிகம் அல்ல, இஸ்லாமிய பண்பாடும் அல்ல. நமக்கு அருமையானவர்களே, நாம் இஸ்லாமிய பெண்கள், ஆரம்பத்திலே சொல்லிட்ட நம்முடைய பாரம்பரியம், பெண்களுடைய பாரம்பரியம் உயர்ந்த பாரம்பரியம். இஸ்லாத்திற்காக வேண்டி பொருள் தியாகம், உடல் தியாகம், ஈமானை கொண்டுள்ள தியாகம், அத்தனையும் உங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கு சமயம் நம்மகிட்ட குறைஞ்சபட்சம் தியாகம் இல்லாட்டாலும் நம்ம வாழ்க்கையாவது இஸ்லாமிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மாற்றமான இஸ்லாமிய வாழ்க்கை நம்மிடத்தில் வரக்கூடாது. ஆண்களுக்கான பயானில் கூட சில சமயங்களில் குழந்தைகள் படிக்கலைன்னு சொல்லி அல்லது சொல்லி சொல்லி கொடுத்து பார்ப்போம், வீட்டில் வரலா விளங்காது, உனக்கு விளங்காம போகட்டும், பாதுகாப்பானாங்க, இது போன்ற வார்த்தைகளை ஒரு கோபத்தில் பெண்கள் சொல்லிடுறாங்க. அந்த நேரம் அல்லாஹ்வுடைய துஆ கபூல் ஆகக்கூடிய நேரமாக இருந்தது. மலாய்க்கத்துமார்கள் ஆமீன் சொல்லக்கூடிய நேரமாக இருந்தது. என்ன நடக்கும், நாம பெற்றெடுத்த புள்ள நம்ம அப்படி வீணா போனோம்னா சொல்லியிருப்போம் இல்ல, ஆனால் அந்த குழந்தைகள் அந்த ஆமீனு கபூல் ஆக்கப்பட்டு விட்டதென்றால் அது போன்ற கஷ்டத்துக்கு ஆளாகிவிடும். ஆண்களுடைய பயானில் கூட ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டின, சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரியார், ஒரு ஹதீஸ் குர்ஆனுடைய விரிவுரையாளர், குர்ஆனுக்கு அவங்க தனி தஃசீரை எழுதியிருக்கிறார். அவங்க பாடம் நடத்திக்கிட்டு மாணவர்களுக்கு குர்ஆனுடைய விரிவுரையை நடத்திக்கிட்டு மாடியிலிருந்து இறங்கி கீழே வராங்க. வரக்கூடிய சமயம் கால் தவறி கீழே விழுந்து இறந்துட்டாங்க. கீழே விழுந்து அவங்களுடைய கால் முறிஞ்சிட்டு, கால் முறிஞ்சு தனியா இருந்துட்டு. அப்ப மாணவர்கள் எல்லாம் சுத்தி உட்கார்ந்து அழுதாங்க, உஸ்தாதே உங்களுக்கே இப்படி ஏற்பட்டது அப்படி. ஆனா அவங்க அழல, அவங்க சொன்ன வார்த்தை இது எனக்கு நடக்கும் நான் எதிர்பார்த்தேன்னு சொன்னாங்க. இது என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு இது நடக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன் என்கிறார்கள். உடனே மாணவர்கள் விளக்கம் கேட்கிறார்கள். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய சமயம் சிட்டுக்குருவியை பிடிச்சி விளையாடுவேன். சிட்டுக்குருவி, இந்த சிட்டுக்குருவி ஒரு காலில் கயிறை கட்டி இருந்தேன். கயிறை கட்டி ஒரு கயிறனுடைய ஒரு பகுதி என் கயிறு இருக்கும், மற்றொரு பகுதி சிட்டுக்குருவியனுடைய காலில். சிட்டுக்குருவி அப்படி பறக்க விடுவேன், அது பறந்து போற சமயம் விடுக்குன்னு பிடிச்சி இழுப்பேன், சிட்டுக்குருவி என் பக்கம் வரும். இப்படி நான் விளையாடி கொண்டிருக்கும் காட்சி எங்க உமா என்னுடைய தாயார் பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, மகளே மகனே இப்படி விளையாடாதீங்க விளையாடாதீங்கன்னு சொன்னாங்க. நான் மீறி மீறி விளையாடிட்டு இருந்தேன். ஒரு தடவை இப்படி பிடிச்சி விழுக்குன்னு இழுக்கக்கூடிய சமயம் கால் ஒடிஞ்சி கயிறோட என் கையில வந்துட்டு சிட்டுக்குரிய மறுபக்கம் போய் விழுந்து விழுந்ததும் எங்க உமா கோபத்தில் ஒரு திட்டு திட்டுனாங்க. பாதுகாக்கிறோம், சிட்டுக்குருவியின் காலை ஒடித்ததை போன்று அல்லாஹ் உன்னுடைய காலை ஒடிப்பானாக அப்படின்னு எங்க உமா அவரு பத்துவா செய்தாங்க. அந்த பத்துவா, அதற்கு நான் எங்க உமாட்ட திரும்ப பரிகாரம் தேடி உமாவே அதை மாற்றமா நீங்க அது வாசிங்க அப்படின்னு நான் கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்படல. எங்க உமா அதோட மறைந்து போனாங்க. அதனுடைய பலன் எனக்கு உலகத்தில் கிடைக்கணும் கிடைக்கும் நான் நினைச்சேன், அதனுடைய பலன் தான் இது என்றார்கள் என்றால், அருமையான தாய்மார்களே, குழந்தைகளை, பக்கத்து வீட்டுக்காரங்களை, அல்லது கணவனை, அல்லது தன்னுடைய தோழிகளை, தன்னோடு பழகக்கூடியவங்களை, ஏதாவது வார்த்தைகளை வைத்து நாம் திட்டுவது என்பது எவ்வளவு மிகப்பெரிய பாதகத்தை உண்டாக்குகிறது என்பதை நாம் சிந்திக்கணும். பிள்ளைகளை நாம சொல்லி சொல்லி கொடுத்து பார்ப்போம், ஸ்கூல் பாடங்களை அல்லது வீட்டில் சில விஷயங்களை விளங்கல்ல. அதாவது இப்ப கோபம், அல்லாஹு தஆலா பாதுகாக்கணும், கோபம் வாரதுக்கு பல காரணம் மனுஷனுக்கு, கோபம் வாரதுக்கு பல காரணம். வீட்டில் இவங்க சில ப்ரோக்ராம் போட்டு வச்சிருப்பாங்க, அது நடக்கலையே புள்ள அதற்கு இடைஞ்சலாயிருக்கிறானே என்ற கண்ணோட்டத்தில் நமக்கு உலகத்தில் இஸ்லாமிய வாழ்க்கை வாழணும், இஸ்லாமிய ப்ரோக்ராம் நம்ம போடணும். நமக்கு இந்த நேரத்தில் இன்னது தொழுக, இந்த நேரத்துக்கு செலவாத்து, இந்த நேரத்துக்கு குர்ஆன், இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு தீனியத்தை படிச்சு கொடுக்குது, இப்படி நாம அமைக்கணும். இதற்கு நேர் மாற்றமாக தமிழகத்தில் நான் எல்லா ஊர்களையும் சொல்றேன், எல்லா ஊர்களையும் ஒரு பிணி, ஒரு மிகப்பெரிய பசாது பிடிச்சிருக்கு. அது என்னைக்கு தீருமோ அல்லாஹு தஆலா பாதுகாக்கு. இந்த தொடர்களை பார்த்து அழு அழு அழுக, டிவியில் உள்ள தொடர்களை பார்த்துக்கிட்டு நாளைக்கு என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ இன்னைக்கே அழுக. அல்லாஹு பாதுகாப்பானாக. அது என்ன நடக்கும், அவன் நடிக்கிறான், அவன் காசு சம்பாதிக்கிறான், அது நடக்கும் முதல்ல முடிவு பண்ணின விஷயம், அது வாழ்க்கை அல்ல. எவனோ ஒருதன் நடிக்கிறான் என்பதற்காக வேண்டி சில குடும்பம் அழுக, சில குடும்பம் கவர, கணவன் போய் அதையே பேச்சு. அவங்க ஏதோ வியாபார பிரச்சனையில வந்திருப்பாங்க. இவங்க பார்த்த விஷயத்தை பெண்களுக்கு பொதுவாக யாரையாவது பார்த்திருந்தா அடுத்த ஆள்கிட்ட சொல்லணும், சொல்லாம இருந்து அது ஒரு மனவேதனை. இப்ப கணவன் போய் அதை போய் சொன்ன உடனே அதே ஒரு பிரச்சனையா மாறிடுது. அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லா ஊர்லயும், இதுக்கு எந்த ஊரு விதிவிலக்கெல்லாம் கிடையாது, எல்லா ஊர்லயும் மகரிபு தொழுதுகிட்டு ஆண்கள் வீடு நோக்கி வந்தா வீட்டுல சப்தம் கேட்கும். இந்த பெரிய வயசான பொம்பளையோ சின்ன பிள்ளைகளோ எல்லாம் வீட்டுல உட்கார வச்சு சலவாத்து, யாசின் சூரா, பாத்திஹா ஓதி செலவாத்து சப்தம் விட்டு சின்ன பிள்ளைகள் ஒரு 10-15 தடவை அந்த செலவாத்துகளை சொல்லும். சொன்னதுக்கு பின்னால ஸ்கூல் படிப்போ மற்ற விதமான படிப்புகளோ தொடங்கும். இன்னைக்கு மகரிபு தொழுதுட்டு ஆண்கள் தெருக்கள்ல வந்தா வீட்டில இருந்து வேறொரு சப்தம், இந்த தொடர் சப்தம். அல்லாஹு தஆலா பாதுகாப்பானா. இந்த தொடரை நமக்கு பார்க்க முடியலையே, இதுக்கு குழந்தை இடைஞ்சலா இருக்கானே. இன்னும் சொல்ல போனா கை குழந்தைகளின் மீது கூட கோபம். அருமையான தாய்மார்களே, குறைந்த காலம் இந்த உலகத்தில் நாம வாழப்போறோம். நாம குழந்தைகள் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வம் கிடைக்காதவங்களுக்கு தெரியும், அல்லாஹ் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. குழந்தை என்பது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை நம்ம கண்ணும் கருத்துமாக உயர்வான நிலையில் நாம் வளர்த்து எடுக்க வேண்டும். அப்படி வளர்த்து எடுக்கிற பொழுது உண்மையான இஸ்லாமிய பண்பாடு நமக்கு வளரும். இப்படி நமக்கு ஒரு சில நிர்பந்தம் ஏற்படக்கூடிய சமயம் வாயில வாரத நம்ம திட்டுகிறோம். அந்த திட்டுகிற நேரம் துஆ கபூல் ஆகிற நேரமாகவோ மலாயிக்கத்மார்கள் ஆமீன் சொல்லுகிற நேரமாகவோ இருந்தால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் நினைவில் எடுத்து நம்முடைய வாழ்க்கையை நிர்பந்த வாழ்க்கையாக்காதீர்கள், வாழ்க்கையை சிரமமான வாழ்க்கையாக ஆக்காதீர்கள். குழந்தைகளுக்காக வேண்டி நேரம் ஒதுக்குகிறோம், அந்த நேரத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்லை, நம்ம குழந்தைகளுக்காக வேண்டி வாழ்க்கையை உயர்வுபடுத்துகிறோம். நீ குழந்தை பிறக்கக்கூடிய சமயம் முக்கியமான ஒரு செய்தி, அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தரணும். குழந்தை ஹம்லானா ஹதீஸ்ல நம்ம கேள்விப்படுறோம், 40 நாள் குழந்தை தரிச்சு 40 நாள் ஆனது ஒரு மலக்கு வாராது வந்து அல்லாஹ் இடத்துல கேட்பாராம், இந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த குழந்தையாக தரிச்சிருக்கக்கூடிய அந்த கரு அதை நான் வெளியே தீரவா அல்லது உள்ளே இருக்க செய்யவா? அப்ப அல்லாஹ் சொல்றான் உள்ளே இருக்க செய் அல்லது வெளியேற்ற செய், ரெண்டு கட்டம். அப்ப உள்ளே இருக்க செய்யலாம். அடுத்து 40 நாட்கள், முதல்ல ஒரு 40, அடுத்தால ஒரு 40, சதை கட்டி இரத்த கட்டி இப்படி 3 40 நாட்கள், 120 நாட்கள் ஆனதும் ஒவ்வொரு மாசம் இது மாதிரி கேட்கிறாங்க. 120 நாள் தான், 4 மாசம். 4 மாசம் ஆனதும் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது, அதுல தாய்மார்களும் தந்தையாக இருக்கக்கூடியவங்களும் துஆ செய்யணும். இந்த 4வது மாசத்துல அல்லாஹு தஆலா அந்த குழந்தைக்கு ஒரு முத்திரை வைக்கலாம். ஸ்ரீதேவியா மூதேவியான்னு முத்திரை வைக்கப்பட்டிருக்கு, சகை சஈதுன்னு சொல்லுவாங்க. அந்த முத்திரை வைக்கப்படக்கூடிய அந்த 4வது மாசத்துல குழந்தை தரிச்சதுல இருந்து, நாம் இன்னைக்கு குழந்தை தரிச்சதுல இருந்து ஆஸ்பத்திரியும் கையுமா ஒரு சீட்டும், அது கையெழுத்து வாக்குகள, அதுக்கு மருத்துவம், இப்படி உள்ள நடைமுறை ஆயிட்டு. அல்லாஹு தஆலா நம்ம பழைய பாரம்பரியத்தை பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ள 9-10 குழந்தைகள், இன்னும் சொல்ல போனா ஒரு வீட்டுக்குள்ள 3-4 குடும்பம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4, 5, 6, 8 பிள்ளைகள், ஒரு மருத்துவம் கிடையாது அவங்களுக்கு, வீட்டுக்குள்ளே எல்லா பிரசவம். இன்னைக்கு நம்ம அந்த நிலையில் குழந்தை தரிச்சதுல இருந்து சில ஆட்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக, குழந்தை தரிக்கிறதுக்கு அடுத்த தரிச்சு குழந்தை வளர்றதுக்கு எல்லாமே ஆஸ்பத்திரியும் அங்கேயே இருக்கக்கூடிய நிர்பந்தத்துக்கு அல்லாஹ் ஆளாக்கி விடுகிறான். அல்லாஹ் மருத்துவத்தை கொண்டு நம்மை சோதித்து விடாமல் இருக்கட்டுமா? இப்ப இந்த 4வது மாசத்துல நம்முடைய துஆவை நாம் அதிகப்படுத்தணும். குழந்தையை தந்த ரப்புல் ஆலமீனே, எனக்கு கருவாக ஆக்கி தந்த ரப்புல் ஆலமீனே, என் குழந்தையை நீ ஸ்ரீதேவிகளுடைய பட்டியலில் சேர்த்து விடும். அதுக்கு பின்னால் அந்த முத்திரை வைக்க நமக்கு தெரியாது, நம்ம முயற்சி செய்வோம். அந்த முத்திரை மிக முக்கியமான முத்திரையாக இருக்கிறது. இந்த முத்திரையை அல்லாஹு தஆலா சிறப்பான முத்திரையாக ஆக்கி தர வேண்டும். அதுக்கு பின்னால குழந்தை பிறக்குது, பிறக்கக்கூடிய சமயம் நம்ம சுத்தமாக இருக்கணும். குழந்தை பிறந்ததுக்கு பின்னால தாய்ப்பால ஊட்டக்கூடிய சமயம், இன்றைக்கு உள்ள ஒரு பெரிய பிரச்சனை, பெண்களுக்கு தாய்ப்பால் இல்லை இருந்தாலும் கொடுக்க மறுக்கிறார்கள் என்று இரண்டு பிரச்சனை. அல்லாஹ் இரண்டு பிரச்சனைகளையும் நம்முடைய சமுதாயத்தை விட்டு இல்லாமலாக்குவானாக. அருமையானவர்களே, திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, திப்பு சுல்தான், அந்த திப்பு சுல்தான் ஒரு தடவை பசியோடு இருக்கக்கூடிய புலிய அவங்க வாப்பா அவுத்து விட்டு அந்த திப்பு சுல்தானுக்கு முன்னால விட்டு அந்த திப்பு சுல்தான் அந்த பசியோடு இருக்கக்கூடிய புலிய பிடிச்சு மடக்கி அதனுடைய வாயை பிளந்து நிற்கிறாங்க, ஒரு காட்சி. இது அவங்க உம்மாட்ட வந்து வேகமாக வந்து சொன்னாங்க, யாரு? திப்பு சுல்தானுடைய வாப்பா ஹைதர் அலி. வந்து சொன்ன உடனே அவங்க உமா சொன்னாங்களா, இதை பார்த்து நான் ஆச்சரியப்படல, இதை பார்த்து நான் ஆச்சரியப்படவில்லை, ஆச்சரியப்படுவதற்கு எனக்கு எந்த காரணமும் இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் அந்த தௌபீக்கை தரணும், என் மகனுக்கு நான் தாய்ப்பாலை ஊட்டுகிற பொழுது ஒரு நாள் கூட ஒது இல்லாமல் ஊட்டவில்லை, ஒதுவோடுதான் என் மகனுக்கு தாய்ப்பாலை நான் ஊட்டினேன், தாய்ப்பால் அப்படி நான் ஊட்டினதுனால என் மகன் வீரனாக இருப்பான், உலகத்தில் உள்ள எந்த வஸ்துவை பார்த்தும் பயப்பட மாட்டான் என்று நான் துஆவும் செய்தேன், அந்த துஆவினுடைய பலன் எனக்கு உயிர் தந்தது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, இதெல்லாம் நமக்கு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்பதில் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள். நமக்கு இதெல்லாம் முடியாட்டா கூட குறைஞ்சபட்சம் ஒரு பிஸ்மி சொல்லி அந்த குழந்தைகளை நம்மால முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக இருந்து, குழந்தைகளுக்கு எந்த உணவை கொடுக்கிற பொழுது கூட ஒரு சுத்தமான முறையில் இருந்து அந்த குழந்தைகளை பக்குவமாக வளர்த்துகிற பொழுது குடும்பம் சிறக்கும், நம்முடைய வாழ்வு சிறக்கும். அது மாதிரி இன்னைக்கு பேர் வைக்கீர் என்பது ஒரு முக்கிய ஒரு பணியாக மாறியிருக்கு. உலமாக்களுக்கு ஒரு பேர் சொல்லுங்கன்னு சொல்லுது, நம்ம ஒரு 10 பேர் 15 பேரை எழுதி கையில கொடுப்போம் அர்த்தத்தோட. அர்த்தத்தோட இந்த பேரெல்லாம் அங்க போன பிறகும் சகோதரிகள்ட்ட திரும்ப வேற எழுதி தரணுமான்னு வரும். இதனால முதல்லயே கேட்குது, நீங்க என்ன மனசுல வச்சிருக்கீங்களோ அதை முதல்ல எழுதி தாங்க. இந்த பேர் வைப்பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண்ணு தான் பிள்ளைக்கு பேர் வச்சிருந்தாங்க, புர்ரான்னு பேர். அது கசப்பு வேதனை என்கின்ற பொருளை தரக்கூடிய ஒரு பேர். ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்லி காட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இந்த பேர் இப்படி வைக்கப்பட்டதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம். ஒரு அர்த்தம், நல்லவள், சுத்தமானவள், பரிசுத்தமானவள். அப்படி நீங்க அர்த்தம் வைக்காதீங்க, நீங்களே பரிசுத்தப்படுத்தா அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தட்டும் என்று சொல்லிவிட்டு நீங்க பேர் வைங்க, ஜைனப்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லி பேரை மாற்றி கொடுத்தாங்க. இன்னைக்கு பேர் வைக்க இது ஒரு நாகரிகமா போயிருக்கு, இந்த பகுதியிலே இல்லாத பேராயிருக்கணும், நம்ம குடும்பத்திலேயே கேள்விப்படாத பேராயிருக்கணும். இன்னும் ஒண்ணு புதுசா ஒண்ணு பிறந்திருக்கு, ரெண்டு இடத்துல இருக்கணும் பேர், மூணு இடத்துல இருக்கணும் பேர். இன்னும் ஒண்ணு, எங்க குடும்பத்துல பிறக்கு எல்லா பிள்ளைக்கும் ஈன் தான் தொடங்குறோம், ஈன் தான் பேர் தொடங்கணும். அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக நாகரிகம், அநாகரிகம், நாகரிகம் என்ற முறையில நம்ம பிள்ளைக்கு வைக்கக்கூடிய பேரு ஒரு பரக்கத்தான பேராயிருக்கும். அந்த பரக்கத்தான பேரு சிறப்புக்குரியதாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்ல பேருக்குன்னு தனி வெப்சைட் தொடங்கியிருக்காங்க, வெளிநாட்டில இருந்து நல்ல ஆளுமீன்களாக. நான் அந்த வெப்சைட்டை பார்த்தேன், அதுல இருக்கக்கூடிய பேர்களும் அர்த்தங்களும் நல்லா இருக்கு. அதை நம்ம முடிஞ்ச அளவு நம்ம பாத்துக்கிடணும். நமக்கு அதுல சந்தேகம் ஏற்பட்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கள்கிட்ட கேட்டு நல்ல பெயர் வைக்க வேண்டும். குழந்தைகளுக்கு, குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது குழந்தைகளுக்காக வேண்டி துஆ செய்வது. இன்னும் சொல்லி காட்டாங்க, உம்மு துலைம் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு பெண்மணி. அருமையான சகோதரர்களே, பெண்மணிகள்ல உயர்ந்த பெண்மணி அவங்க உம்மு துலைம் ரழியல்லாஹு அன்ஹு. உம்மு துலைம் ரழியல்லாஹு அன்ஹுனா அவங்களுக்கு முதல்ல ஒரு குழந்தை இருந்தது. குழந்தை இருந்து நோயோட இருந்த அந்த குழந்தை, நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கணவன் வெளியில வேலைக்கு போற சமயம் பிள்ளைய பாத்துக்கோ, கடுமையான நோயா இருக்குது, ஜுரமா இருக்குது அப்படின்னு உம்மு துலைம் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு போனாங்க. புள்ள மருத்துவம் பார்த்து பார்த்தாங்க, மௌத்தா போயிட்டு. அபூதல்லா ரழியல்லாஹு அன்ஹு வெளியில இருந்து வராங்க. வந்த உடனே இவங்க நினைச்சாங்கன்னா, பிள்ளைய வீட்டுல ஒரு இடத்துல படுக்க, ஜனாஜாவை படுக்க வச்சுட்டு கணவனை அன்போட வரவேற்காங்க. வரவேற்று அன்றைக்கு சந்தோஷமா இருந்து கணவன் சொன்னாங்க, கணவன் கேட்டாங்க, புள்ள என்ன செய்த, புள்ள நிம்மதியா தூங்குது, புள்ள நிம்மதியா தூங்குது அப்படி. அன்றைக்கு கணவனுக்கு மனைவி கிடையாது, அன்னைக்கு இரவு வாழ்க்கையும் நடந்தது, வாழ்க்கையெல்லாம் நடந்து முடிஞ்சு சந்தோஷத்தை பரிமாறினது பிரபு. முஸ்லீம் ரழியல்லாஹு அன்ஹு கணவனை பார்த்து கேட்டாங்க, கணவனே, நம்மகிட்ட ஒரு ஆள் அடமானமா ஒரு பொருள் தந்திருந்தாங்கன்னு வைங்க, 100 ரூபா. ஒரு ஆள் அடமானமா அமானிதமா தந்து வச்சிருந்தாங்க. இந்த அமானிதத்தை அவரு எப்ப வந்து கேட்டாலும் கொடுக்கணுமா வேண்டாமான்னு கேட்டாங்க. அமானிதமா தந்தா எப்ப வந்து கேட்டாலும் கொடுக்கணும், அதுதான் சட்டம் அப்படி. அப்ப சொல்லுறாங்க, அல்லாஹ் நம்மகிட்ட ஒரு அமானித பொருள் தந்திருந்தான், அவன் கேட்டான் கொடுத்துட்டேன்னாங்க. அது என்ன அமானித பொருள், பிள்ளை அமானிதமா தந்திருந்தா நேற்று இரவு இறந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அவங்களுக்கு வேகம் வந்தது, கணவனுக்கு இவ்வளவு நேரம் இதை சொல்லலையா, இல்லை உங்களுக்கு நான் அமைதியை உண்டாக்க வேண்டும். உடனே வேகமா போனாங்க, செல்லாலிசனத்திட்ட குளிச்சு தன்னுடைய தன்னை துப்புரவுபடுத்தி செல்லாலிசனத்திட்ட போறாங்க. போன உடனே செல்லாலிசனத்திட்ட செய்தியெல்லாம் சொன்ன உடனே செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைக்கு இரவு நீங்கள் நடத்திய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சாலிகான குழந்தை கிடைக்கும், பொறுத்துக் கொள்ளுங்கள், அழகான மனைவி உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்று சொன்னாங்க. உம்மு துலைம் ரழியல்லாஹு அன்ஹு இதே மாதிரி குழந்தை, அது இந்த குழந்தை அடைக்கிறாங்க. இதே நாள் அவங்களுக்கு குழந்தை அல்லாஹ் கொடுத்தா 9 மாசத்துக்கு குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தைக்கு தண்ணியை கூட கொடுக்கல உம்மு துலைம் ரழியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கொடுத்து அனுப்பாங்க. பரக்கத்து, இந்த பரக்கத்தெல்லாம் பழைய காலத்து பெண்கள்கிட்ட ஒரு பேணுதலாக இருந்தது. அந்த பேணுதல் நம்முடைய மூதாதையர்களுடைய பேணுதல். அல்லாஹு தஆலா அதை கடைசி வரைக்கும் பேணக்கூடிய சமுதாயமாக நம்முடைய சமுதாயத்தை ஆக்கி வைப்பானாக. பரக்கத்தான பொருள், வீட்டுல ஒரு பெரியவங்க வந்தா பிள்ளைகளை அனுப்பி இவங்களுக்கு ஓதி ஊதுங்கோ, இவங்களுக்கான துஆ செய்யுங்க. அப்ப அந்த முதுக தடவி, அந்த முகத்தை தடவி துஆ செய்வாங்க. அந்த பண்பாடு நல்ல பண்பாடு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த பண்பாடுகள். இப்ப உம்மு துலைம் ரழியல்லாஹு இந்த குழந்தை அன்னைக்கு இரவு தரிச்சு அந்த குழந்தைய தூக்கி கொண்டு நைத்து பிறந்தது. நைத்து முழுவதும் செலவாலிசனத்துக்கு தொல்லை பண்ணக்கூடாது, தன்னுடைய மார்பகத்தில் இருந்து தாய்ப்பால் கூட கொடுக்கல, காலையில செலவாலிசனத்துல கொடுத்து அனுப்பாங்க. இது முஸ்லிம் புகாரி போன்ற ஹதீஸ் கிதாப்ல பதிவான செய்தி. அப்ப கையில கொஞ்சம் பேரீத்தம்பளம், மதீனாவுடைய அஜிவான் ஒரு பேரீத்தம்பளம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மதீனால அஜிவா ஹஜ்ஜிக்கு போனா அந்த அஜிவா பேரீத்தம்பளம் வாங்கி சாப்பிடறது, அது ஒரு பரக்கத்து, நோய்க்கும் நிவாரணம். மதியனால அந்த பேர் சம்பளம் பார்க்கறதுக்கு சுமாரா ஒரு கருப்பா உருண்டையா தான் இருக்கும். ஆனா விலை கடுமையான விலை. அந்த பேரீத்தம்பளத்தை இன்னைக்கு சொல்றாங்கோ, அந்த பேரீத்தம்பளம் கடுமையான நோய்களுக்கு, இரத்த அழுத்த நோயில் இருந்து மார்பக திடீர் நின்று ஏற்படக்கூடிய இரத்த இருதய நோய்களுக்கு வரைக்கும் நிவாரணமாக இருக்கிறது என்று. அந்த பேரீத்தம்பளத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது. அந்த பேரீத்தம்பளத்திலிருந்து சில பேரீத்தம்பளத்தையும் கொடுத்து அனுப்பினாங்க. காலையில எழுந்திருச்சதும் அந்த குழந்தையை கையில வாங்கி தன்னுடைய வாயில் அந்த பேரீத்தம்பளத்தை போட்டு மென்று அந்த குழந்தைக்கு முதல் உணவாக தன்னுடைய உமிழ்நீரையும் அந்த பேரீத்தம் பழத்தையும் சேர்த்து ஊட்டினார்கள். சொல்லி காட்டப்படுகிறது அந்த குழந்தையிலிருந்து பிறந்த தலைமுறை தலைமுறையாக பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் காப்பு நிற்கிறான்.